SBS தமிழ்.
வணக்கம் சத்யா, கார்த்திக், கிருஷ்ணா, மதன்.
வணக்கம்.
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 இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் புதிய பிரதமர், பழைய முந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், ஸ்காட் மோரிசன் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு அவர் வந்து ஆட்சிக்கு வந்த விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது அவர் செல்கின்ற திசை? கடந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எந்த திசையை நோக்கி பயணிச்சிட்ருக்கிறார் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஆஸ்திரேலிய பாலிட்டிக்ஸ் அல்லது ஆஸ்திரேலிய அரசியல் களம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படுது, சொல்லுங்க. கார்த்திக் தொடங்க.
இது சரியானாக்கா இது கண்டிப்பா இது வந்து நாட்டோட ஸ்திரத்தன்மைக்கு இது சரியே கிடையாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், மக்களால பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படல, இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால ஒரு கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் ஆகிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டதுனால இது மாத்திக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ஸ்காட் மாரிசன் போயிட்டு இருக்க விதம்னா இப்ப பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு வார காலமா அவர் போறது வந்து சரியான பாதையில தான் போற மாதிரி தெரியுது. விவசாயிகளை பத்தி எடுத்த உடனே அவர் பேசினது, மக்களை பத்தி பேசினதெல்லாம் கொஞ்சம் சரியான பாதையா தான் தெரியுது. இது தொடர்ந்து நீடிக்கணும்.
கிருஷ்ணா,
மாரிசனுடைய நியமனம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு குறுகிய காலத்திலே அவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்திருக்கின்றது. அதனை நான் எவ்வாறு பார்க்கிறேன் சொன்னால், பீட்டர் டட்டனை மறுப்பதற்கு முனைகின்றவர்கள் அவரை, ஸ்காட் மாரிசனை ஏற்கிறார்களோ இல்லையோ என்பது ஒரு புறம் இருக்க, பீட்டர் டட்டனை மறுக்க வேண்டும் என்பதற்காக உள்வாங்கப்பட்ட ஒருவராகவே நான் ஸ்காட் மாரிசனை கருதுகிறேன். அவருடைய அந்த அரசியல் ஆளுமை ஆழமாக இல்லாத போதிலும் ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமராகத்தான் அவர் கருதப்பட்டார்.
அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுங்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்டவர். அவர்
சரியாக சொல்கிறேன், இது இலங்கையிலும் நடைபெற்றதாவது மஹிந்த ராஜபக்ஷ வரக்கூடாது என்பதற்காக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட மாதிரி இங்கு நடைபெற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து.
சத்யா,
ஜூலி பிஷப் வரக்கூடாதுங்கிறதுக்காக லிபரல்ஸ் உள்ள உள்கட்சியிலேயே இவங்க ஸ்காட் மாரிசனை கொண்டு வந்திருக்காங்கிறது என்னோட கருத்து. ஸ்காட் மாரிசனை விட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கட்சியில இவ்வளவு 20 வருஷ காலமா ஜூலி பிஷப் இருந்திருக்காங்க. அவங்களோட டெடிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு பெண் அப்படிங்கறத வச்சுதான் அவங்க வந்து அவங்கள முன்னிறுத்தாம பீட்டர் தத்தனுக்கு பதிலா ஸ்காட் மாரிசனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். இப்ப பாத்தீங்கன்னா பீட்டர் தத்தனுக்கும் ஸ்காட் மாரிசனுக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ்ன்னு பார்க்க முடியாது. நம்ம இன்னொரு ஃபேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவரோட கொள்கையாகட்டும், இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் மினிஸ்டர் அந்த ஸ்காட் மாரிசன், அவர் தான் இந்த ஸ்டாப் த போட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. ஜெண்டர் டைவர்சிட்டியா இருக்கட்டும், செக்ஷுவல் டைவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹியூமானிடேரியன் பேஸ்ல இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே செய்யல.
உங்களுக்கு என்ன படுது?
இங்க இருக்க ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் கழுத்துப்பொடி குடுமிப்பொடி சண்டை போட்டுதான் வந்திருக்காங்க. டிராமாவோட மெயின் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த நடந்ததுல வந்துட்டு டோனி அபட் வந்துட்டு பின்னாடி இருந்து லீடர்ஷிப் சேஞ்ச் கொண்டு வரணும்னு பண்ணிருக்காரு. ஆனா அது கடைசியில பார்த்தா மால்கம் டர்ன்பல் தான் ஹியர் அவரோட நினைச்ச கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, பீட்டர் டட்டன் சேலஞ்ச், ஆனா ஸ்காட் மாரிசன் தான் ஜெயிச்சார். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கடைசியில மால்கம் டர்ன்பல் தான் ஜெயிச்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன்.
ஜூலி பிஷப் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்காட் மாரிசன் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு சத்யா வந்து பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு என்ன படுது?
ஜூலியா பிஷப் வந்துட்டு எந்த கான்ஸ்டிடுவன்சி எந்த ஸ்டேட்ல இருந்து இருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஜூலியா பிஷப் வந்துட்டு ஷீஸ் கமிங் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா.
வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா,
வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் எப்படி ஹெவி வெயிட் ஆஸ்திரேலியன் பொலிட்டிக்ஸ்ல, நீ இந்த நியூ சவுத் வேல்ஸும் விக்டோரியா மாகாணம் தான் வந்துட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மாகாணம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தங்களை கொண்டு வந்து மேற்கு ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு வந்துட்டு இங்க வந்து அவங்க கேன்பரால வந்துட்டு ஆளுமைப்படுத்துறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
ஒரு மாநிலத்திலேருந்து, எந்த மாநிலத்திலேருந்து வர்றவங்க வர்றது வந்து அவங்க ஆளுமையை தீர்மானிக்காது.
மக்கள் செல்வாக்கு எந்த
நிலைக்கே உட்படுத்தப்பட முடியாத ஒரு நபராகத்தான் இந்த இந்த காலகட்டத்திலே காணப்பட்டார். அவர் மல்கம் டேம்பிளினுடைய டேம்பிள் மீது தனக்கு இருக்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை, அவர் மீது இருக்கின்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக உள்நுழைந்த ஒருவராகத்தான் கருதப்படுகிறாரே தவிர, இந்த இந்த மும்முனை போட்டியிலே அவர் ஒரு போட்டியாளராகவே கருத முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கு காணப்பட்டது.
எல்லாருமே ஒரு ஒரு மாநிலத்துல இருந்து வராங்க, அவங்க எந்த மாநிலமா இருந்தாலும் வேறு மாநிலத்துல இருந்து வராங்க. ஆனா தலைவர் தேர்தலுக்கு அவங்களே வந்து முனைப்பா இல்லைன்றதுதான் என்னோட கருத்து முதல்ல. அதனால அவங்க மேல அவங்களுக்கே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம போனதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணமா இருக்கலாம். பீட்டர் டட்டன் ஆரம்பிச்ச உடனே அவங்களும் இல்ல நான் நிக்க போறேன், நிக்க போறது இல்ல, நான் மால்கம் டர்ன்புலுக்கு வந்து இதுவா இருப்பேன், லாயலா இருப்பேன்ற மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தாங்களோ அது வந்து அவங்க மேல ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்க எதுவுமே இல்லாம ஒரு நிலைப்பாடு எடுக்காம கடைசி நேரத்துல எடுத்ததுதான் அவங்களோட தோல்விக்கு காரணம்ன்றது நான் பாக்குறேன்.
ஆனா பல கருத்து கணிப்புகள்ல வந்து ஜூலி பிஷப் தான் மாக்கன் டெம்பிளுக்கு அடுத்தபடியான பாப்புலரான லீடர் அப்படின்னு வந்துட்டு இருந்த இல்லையா, அப்போ ஏன் வந்து லிபரல் கட்சி அவங்களை தெரிவு செய்யலன்னு நினைக்கிறீங்க?
அதாவது
ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டினை பொறுத்தளவுல அந்த நாட்டினுடைய முதன்மை பதவியை ஒரு பெண்ணிடம் கொடுப்பதற்கு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கொடுத்திருந்தாலும் தற்போது இருக்கின்ற நிலைமையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதனால் அவர்கள் அந்த பெண் என்ற அடிப்படையில் ஒரு வேளை அவரை வெளிப்படுத்திருக்கலாம். வெளியே
இல்ல 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 ஒரு பெண் என்ற அடிப்படையில் ஜூலியா இல்ல இல்ல பெண் என்ற அடிப்படையில் அவங்களால ஜெயிக்க முடியாம போனதுக்கான காரணத்தை நான் கண்டிப்பா மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து யுனானிமஸா அன்அப்போஸ்டா டெபுட்டி லீடரா ஜெயிச்சாங்க
கண்டிப்பா
போன வாரம் தான். சரியா? அப்ப அவங்க பெண்ணா இல்லையா? இப்ப தலைவர்
கொண்டு வர்றதுக்கான ஒரு முனைப்பு
யோசிச்சா ஜூலி பிஷப் தான் லிபரலுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருந்திருப்பாங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பில் ஷார்டன் மேலயும் கூட ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. அவரும் வேற வழி இல்லாம தான் ஜனங்க ஒத்துக்கிற மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. ஜூலி பிஷப் இருக்கும் போது நிறைய பேருக்கு அவங்கள புடிச்சிருக்கு ஜனங்கள்ல சொல்றேன், பொது ஜனங்கள்ல. இப்ப எனக்கே அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வந்து தான் நானே சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனா வந்து அவங்க கட்சிக்குள்ள அவங்க தலைமைய ஒரு ஒரு
கட்சி அவங்கள குற்றச்சாட்டம்.
பீட்டர் டட்டன் வந்து பிரதமர் பதவிக்கு வந்து போட்டியிட்டாரு, அவருக்கு வந்து அந்த பதவி வழங்கப்படலை. இப்போ இந்த மாதிரி இப்போ கூன்னு சொல்கிற அளவுக்கு இந்த லிபரல் கட்சியில் நடந்த இந்த உட்கட்சி பூசல் அல்லது உட்கட்சி குழப்பத்துக்கு டோனி ஆபர்ட் பின்னணி காரணம் அப்படின்னு பரவலாக நம்பப்படுது. அந்த பின்னணியில் டோனி ஆபர்ட் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறதும் பீட்டர் டட்டன் தொடர்ந்து அமைச்சரவையில் இருக்கிறதும் இந்த லிபரல் கட்சியின் அல்லது கோயலிஷன் அரசின் நிலைத்தன்மையை பாதிக்கும், அல்லது அது ஒன்று கண்டுக்காதையான தேர்தல் வருது அப்படிங்கிற மாதிரி படுது அவங்களுக்கு.
இந்த தேர்தலுக்கு முன்பாக என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், நிச்சயமாக மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு அதற்கு முன்னர் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னர் பீட்டர் டட்டன் மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பது என்னுடைய.
இல்ல அடுத்த தேர்தல் எல்லாம் வராது லிபரல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும், இல்ல இந்த கோயலிஷன் பொறுத்த வரைக்கும். இதை இப்படியே தேர்தல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே கொண்டு போயிட்டு தேர்தலை போய் சந்திக்கணும்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி டோனி அபாய்க்கும் பீட்டர் டட்டனும் வந்துட்டு அவங்கள ஆக்குபைட் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்காட் மாரிசன் இப்ப என்ன பண்ணிருக்காரு, மந்திரிசபையில பீட்டர் ரபனுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அபரிஜினல் கமிட்டிக்கு டோனி அபாய்ட்ட போட்டார். சோ ரெண்டு பேரும் பிஸியா இருங்க அப்படின்னு, 6 மாசம் வரைக்கும் அப்படின்னு. வேற உள்கட்சி பூசல் இல்லாம 6 மாசத்துக்கு சத்தம் இல்லாம கொண்டு போவாங்க. லேபர் இதை எப்படி பயன்படுத்துதுங்கிறது பொறுத்துன்னு தான் பாக்கணும்.
கண்டிப்பா தேர்தல் வரைக்கும் இந்த அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஸ்காட் மாரிசன் வந்து பீட்டர் டட்டன், டோனி அபாய்ட், மால்கம் டர்ன்புல் எல்லாரும் மாதிரியும் ஒரு கலந்த கலவையா தான் எல்லாரும் லிபரல் பார்ட்டியில பாக்குறாங்க. அதனால கண்டிப்பா தேர்தல் வர்றதுக்கு இவர் தான் அவங்களுக்கு இப்பத்திக்கு இருக்கிற ஒரு நல்ல கேண்டிடேட். இவங்க எல்லாரோட பீட்டர் டட்டனோட டோனி அபாய்ட்டை விட ஜூலி பிஷப் திருப்பி போட்டிட மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு குழப்பம் வராதுன்னு தான் நினைக்கிறேன்.
சரி, அப்படியே தேர்தல் வந்துச்சுன்னா இப்ப லிபரல் கட்சி வந்து தோல்வியை சந்திக்கும், லேபர் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு படுதா?
நிச்சயமாக. அதாவது மொரிசன் இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக லிபரல் தோற்கும்.
இன்னைக்கு சூழ்நிலைப்படி
பீட்டர் டட்டன் வருவாரா இருந்தால் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு.
நல்ல தலைவர் பீட்டர் டட்டனை விட. ஏன்னா வந்து மொரிசன் வந்து பீட்டர் டட்டன் மாதிரி கன்சர்வேட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட் விங்கா தான் இருந்தவர் தான் ஆரம்ப காலத்துல. ஆனா அதுக்கப்புறம் அவர் நடுநிலைமைக்கு வந்துட்டார். சோ அவரை வந்து அந்த ரைட் விங் ஆளுங்கன்னு சொல்லப்படுற அந்த கன்சர்வேட்டிவ் ஆளுங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அதே நேரத்துல நடுநிலையில வந்துட்டதுனால இவர் பரவாயில்ல அப்படின்ற மக்கள் அபிப்பிராயமும் இருக்கு.
பீட்டர் டட்டனினுடைய முயற்சி தான் இன்று மொரிசன் பிரதமராக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. காரணகர்த்தா பீட்டர் டட்டன். மொரிசன் வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தவில்லை, பீட்டர் டட்டன் தான் இந்த பிரளயத்தை ஏற்படுத்தினார். ஆகவே அவர் வந்து பேசாம இவருக்கு கிடைச்சிருச்சு எனக்கு மந்திரி பதவி கிடைச்சிருச்சுன்னு பேசாம இருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் இருந்தாராக இருந்தால் பார்ட்டி நிச்சயமாக தோற்றுவிடும்.
இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்காட் மாரிசன் வந்து பிரைம் மினிஸ்டரா மக்களோ இல்ல பீட்டர் தத்தனையே கூட ஏத்துக்க மாட்டாரு. பீட்டர் தத்தன் தன்னைதான் முன்னிலைப்படுத்த நினைப்பாரு அப்படிங்கறது என்னோட இது. எப்படியாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் அப்படிங்கறது அவரோட முயற்சியே. இரண்டு முறை அவர் வந்து பீட்டர் தத்தன் தான் அவர் வந்து ஸ்காட் மாரிசனுக்கோ இல்ல மத்த யாருக்குமோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிற அவரு. ஆட்சியை சேஞ்ச் பண்ணணுங்கிறது அவரோட இது கிடையாது, எய்ம் கிடையாது. அவர் வரணும் இந்த மினிஸ்டர் போஸ்ட், பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு அவர் வரணுங்கிறது அவரோட முயற்சி.
இல்ல அவர் வந்து மால்கம் டர்ன்புல் மேல நம்பிக்கை இல்லன்னா அவர் வரணும்னு முயற்சி பண்ணாரு. நான் தான் வரணும்னு அவர் முயற்சி பண்ணல. மால்கம் டர்ன்புல் இதுல நம்பிக்கை போயிடுச்சுன்னு.
மால்கம் டர்ன்புலை வெளியே அகற்ற வேண்டும் என்பதற்காக வேற யாரையும் அவர் சொல்ல முடியாது, தன்னையே தான் சொல்லிக் கொண்டார். அதுதான் அவர் செய்த வேலை,
அதுதான் அவர் செஞ்சார். அதாவது மால்கம் டர்ன்புல் போனோம் டோனியை பட் வரணும்னு அவரால் சொல்ல முடியாது.
நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி.
அதனாலதான் அவர் நின்னாரு. அதனால இப்ப வந்து ஸ்காட் மாரிசன் வந்து அவர் சேலஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் தோத்துட்டாரு, அந்த தோல்வியில இருக்காரு. அதனால திருப்பி அவர் வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா.
நான் என்ன சொல்றேன்டா, எதிர்கால எலெக்ஷன்ல வெல்ல வேண்டுமாக இருந்தால், தேர்தல்கள்ல வெல்ல வேண்டுமாக இருந்தால் முருகனை வச்சு வெல்ல முடியாது.
இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மக்கள் கருத்து கணிப்பு வருது இல்லையா, அப்ப வந்து ஸ்காட் மாரிசன் ரொம்ப கம்மியான கருத்து கணிப்புல ரொம்ப தோத்துக்கிட்டே இருந்தா பில் ஷார்டனுக்கு கீழே, அப்பதான் இவங்க திருப்பி ஒரு சேலஞ்ச வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவர் வந்து ஸ்காட் மாரிசன் மக்கள் மத்தியில சர்வேல கொஞ்சம் பரவாயில்லையா வந்துட்டாருன்னா அவரை எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க.
இல்ல இல்ல, இந்த கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா மக்கள் மத்தியில இப்ப நீங்க யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி மால்கம் டர்ன்புல் தான் லீடிங். ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஹி வாஸ் லீடிங் பில் ஷார்டன். அப்படி இருந்தும் அவங்க கட்சியில ஏன் அவங்கள மால்கம் டர்ன்புல் இருக்காங்க?
இல்ல இல்ல, இனிமேல் வரப்போற சூழ்நிலையை பொறுத்து சொல்றேன். இனிமேல் வரப்போற சூழ்நிலையில ஸ்காட் மாரிசனுக்கு எதிர்த்து பீட்டர் டட்டன் போட்டிடுறாருன்னா அவருக்கு குறை சொல்லணும். குறை சொல்றதுக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில அவருக்கு நம்பிக்கை இல்ல, செல்வாக்கு இல்ல, நான் தான் சரியான செல்வாக்கு உடையவன் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கு.
இல்ல பீட்டர் டட்டன் பின்னாடி
நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை இல்லைன்னு
சொல்லல. இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். ஆஸ்திரேலிய அரசியல் களம் குறித்து விவாதித்துக் கொண்டிருப்பவர்கள் சத்யா, கார்த்திக், கிருஷ்ணா மற்றும் மதன் ஆகியோர். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கடந்த வாரம் வந்து இலங்கையை சார்ந்த ஒரு முஸ்லீம் ஒருவரை வந்து பயங்கரவாத தடுப்பின் கீழ் வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த பின்னணியில் வந்து இப்போ தெற்காசியாவிலேருந்து, குறிப்பாக இப்போ இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான தெற்காசியாவிலேருந்து வந்தவர்கள் மீது, குடியேற்றவாசிகள் மீது ஒரு சந்தேக பார்வை விழும் அப்படிங்கிற மாதிரி படுதா, இல்லை இல்லை இதெல்லாம் சகஜம்யா அப்படிங்கிற மாதிரி படுது?
நிச்சயமாக அது நிச்சயமாக அந்த சந்தேக பார்வை ஏற்படுது. ஏனென்றால் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்ல. இவ்வாறான பயங்கரவாத செயல்பாடுகள் காணப்படுகின்றது என்று சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய சட்டங்களிலே பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய காலகட்டம் எல்லாம் தாண்டி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு செயல்பாடு நடைபெற்றது வந்து ஒரு மிகுந்த ஒரு ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும் தெற்காசியாவிலிருந்து வருகின்றவர்கள், அதாவது குறிப்பாக ஸ்டூடெண்ட் விசாவில் படிப்பதற்காக வருபவர்கள் மீது ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் காணப்படும்.
இது தெற்காசியாவில இருந்து வர்றவங்க மட்டும் எனக்கு தோணலை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வச்சுதான் அது பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இது ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ கான்டினென்ட்டையோ வச்சு நான் சொல்ல முடியல. இது வந்து வெளிப்படையாவே அவங்க சொல்லியிருக்காங்க, பார்லிமெண்ட்லயே பேசியிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த சமயத்துல இருக்கிறவங்களை வந்து அப்படிதான் பாக்குறாங்க அவங்க. அவங்களுக்கு உள்ள எடுக்க விருப்பம் இல்லை, எல்லாரும் மேலையுமே ஒரு சந்தேக பார்வை இருக்குங்கிறது அவங்களோட எல்லாரோட ஒப்பீனியனுமே.
ஆனா தெற்காசியால இருந்து வர அந்த குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்தவங்க மேலதான் அவங்க பார்வை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு, தெற்காசியாவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாடு மேல அவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இலங்கைன்னும் போது அவங்க அதை விரிவா இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்பாங்க, வெறும் நாளா பார்க்காம.
அதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, இலங்கையில் ஏற்கனவே தீவிரவாதம் என்ற ஒரு செயல்பாடு காணப்பட்டது என்பது உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அதனால் நீங்கள் சொன்னது போல் கூடுதலான ஒரு கண்ணோட்டம் காணப்படும் இலங்கை மீது.
ஆஸ்திரேலிய அரசியல் வந்து நீ எப்படி செல்லணும் அப்படின்னு உங்க விருப்பம் இருக்கு சொல்லுங்களேன்.
இப்ப இரண்டு விதமான அரசியல், ஒன்று வந்து எக்ஸிகூட்டிவ் கவர்மெண்ட், மற்றது வெஸ்ட்மினிஸ்டர் கவர்மெண்ட். வெஸ்ட்மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஸ்திரேலியாவில் இருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் இவ்வாறான ஒரு தளம்பல் நிலை வந்து ஆஸ்திரேலிய மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி தேர்தலை சந்திப்பதும், அடிக்கடி புதிய புதிய பிரதமர்களை சந்திப்பதும். ஆகவே இந்த விடயத்தில் இரண்டு சபைகளை கொண்ட ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை அவர்கள் கருத்தில் கொண்டு கவனித்தார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், இல்லாட்டி மீண்டும் மீண்டும் இதே போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
கடந்த 8 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 7 பிரதம மந்திரி மாதிரி இருக்காங்க. பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் என்ன பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு 3 வருஷம் இல்லாமல் அட்லீஸ்ட் 4 இல்லை 5 வருஷம் பீரியடுக்கு மாறணும். இந்த 3 வருஷங்கிறது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடு.
அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இன்னும் அதிகமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். யாருமே ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு சேஞ்சில் தான் இருக்காங்க. யாருக்குமே இவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கையோ, ராமன் ராவன் யார் ஆண்டாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைமையில இருக்கு. யாருமே ஒரு புதிய ஒரு கொள்கைகளையோ ஒரு புதிய மாற்றத்தையோ கொண்டு வர மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும், அது மாதிரி ஒரு லீடர் வந்தா நல்லா இருக்கும்.
இல்ல பிரதமரை இந்த மாதிரி மாத்த முடியாது, இப்ப லேபர் பார்ட்டியில வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்ததுனால அவங்க சில மாற்றங்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்து அதை கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி லிபரல்லையும் கஷ்டமான ஒரு முயற்சி ஆக்கணும், அது வர மாத்தவே கூடாதுன்னு சொல்ல வரல, ஒரு மாத்துறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு நல்ல வேலையா தான் இருக்கணும் அது. அதே நேரத்துல பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும், எல்லா இனத்தவருக்கும், இங்க வந்து பலதரப்பட்ட இன மக்கள், 200 மேற்பட்ட இன மக்கள் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு பிரதிநிதித்துவம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த பிரதிநிதித்துவத்தை எல்லா கட்சிகளும் வந்து அதை வந்து ஊக்குவிக்கணும், கொண்டு வரணும். தமிழ் மட்டும் சொல்ல, எல்லா இனத்தவரையும் கொஞ்சமாவது கொஞ்சமாவது அவங்களை கொண்டு வரணும். அப்பதான் வந்து மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். அதே நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவைகள்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைதான் இருக்கு. அந்த பிரதிநிதித்துவம் எல்லா இனத்தவருக்கும் கண்டிப்பா ஆஸ்திரேலியால கண்டிப்பா வரணும் கூடிய சீக்கிரமாவே.
மிக நன்றி மதன், கிருஷ்ணா, கார்த்திக், சத்யா.
நன்றி நன்றி
நன்றி
நன்றி நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil